வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமச்சார் வார்த்தமக்கு நெஞ்சக்கனகல்ல நெகிழ்ந்துருகத்தஞ்சத்தருள் ஷண்ணுகனுக்கியல் சேர் செஞ்சொற் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணிசேவல் எனப் பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே எந்தாயும் எனக்கருள் தந்தையின் நீ சிந்தாகுலம் ஆனவை தீர்த்தனையாள் கந்தா கதர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அளவற்ற கருணையினாலே கந்தபுராண பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய முன்னுரைகளை எல்லாம் முடித்து கந்தபுராணம் என்கின்ற மிகப்பெரிய கோயிலுக்குள்ளே ஆனந்த சாகரத்திற்குள்ளே நாம் நுழையப் போகிறோம். பெரும்பாலும் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்களுடைய கந்தபுராணத்தை அடியொற்றித்தான் நான் இங்கே பேசப் போகிறேன். ஆனாலும் கூட குமார சம்பவமும் இராமாயணத்திலே வரக்கூடிய அந்த குமார சம்பவம் வால்மீகி சொன்ன கதைகளையும் திருப்புகளையும் மற்ற நூல்களையும் எடுத்துக்கொண்டு ஸ்காந்தத்தையும் துணையாக கொண்டு நம்ம இங்கு பார்க்க போகிறோம். நம்முடைய கருத்துக்கள் பெரும்பாலும் முதலிலே நம்ம நினைத்ததைப் போலவே சிந்தித்ததைப் போலவே எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு இது பயன்பட போகிறது, எப்படி இறைவனுடைய அருளை இந்த கந்தபுராணம் நமக்கு வாங்கித்தரப்போகிறது, ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவன் எப்படி நமக்கு ஆனந்தத்தை தரப்போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படி நாம் இந்த வாழ்விலே மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் உயர்ந்து செல்ல வேண்டும், எப்படி செல்ல முடியும் அப்படிங்கிற வழியெல்லாம் எப்படி கந்தபுராணம் காட்டுகிறதுன்னு. இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு நானே முதல் பொறுப்பாளி, அதை முதல்லயே சொல்லிடுறேன். இதுல நிறைகள் ஏதாவது இருக்குமானால் அது இறைவனுடைய கருணை, மிகப்பெரிய கருணையே தவிர இதுல இருக்கக்கூடிய குறைகளுக்கு பரிபூர்ணமாக நானே பொறுப்பாளி. ஆக நேயர்கள் தயவு செய்து இதுல ஏதாவது குறை இருக்குமானால் எனக்கு தெரிவித்து என்னையும் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. சரி, இப்ப நம்ம அந்த கந்தபுராணத்திற்குள்ளே அந்த கதைக்குள்ளே நாம் செல்லுகிறோம். நேற்றுக்கு வரைக்கும் பார்த்தோம் கச்சியப்பர் எப்படி இந்த கந்தபுராணத்தை கொடுத்தார், எப்படி கந்தபுராணம் ஸ்காந்தம் என்கின்ற முதல் நூலானது கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ஓங்கார தத்துவமாக இருக்கக்கூடிய 13வது புராணமாக மிகப்பெரிய புராணங்களிலே 18 புராணங்களிலே ஸ்காந்தமாக இருக்கிறது. அது எப்படி 10345 செய்யுள் வடிவிலே 6 காண்டங்களை கொண்டு கச்சியப்பு முனிவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம். இவ முதல்ல எடுக்கிறார் கைலாச மலை. கைலாயத்திலே இறைவனும் இறைவியும் வீற்றிருக்கின்றார்கள். அந்த கைலாயம் எப்படி இருக்குன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஸ்லோகம் எல்லாம் சொல்லும் பொழுது அதற்கு என்று மிகச் சிறப்புகளை கொடுப்பார்கள். தபஸ்வாத்யாய நரதம் ராமாயணம் ஆரம்பிக்கும் தபசு என்று சொல்லி ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல காயத்ரி சந்தசிலே காயத்ரியினுடைய ஒரு முக்கியமான அக்ஷரத்தை எடுத்துக்கொண்டு ஆரம்பிக்கும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஸ்காந்தத்துல சொல்லும் பொழுது நமஹா என்கின்ற சப்தத்திலே ஆரம்பிக்கும். சிவபெருமானை ஸ்துதித்து சூலபாணியாக இருக்கப்பட்டவனை ஸ்தோத்திரம் செய்து ஆரம்பிக்கின்றது. அதே மாதிரி இங்கே கந்தபுராணம் ஆரம்பிக்கும் பொழுது திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லும்படியாக விளங்கி நிற்கக்கூடிய 5 முகங்களோடு இருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதியை திகழ் என்று சொல்லும்படியாக தகராகாசம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாகாசத்திலே ஞானாகாசத்திலே சிதாகாசத்தினுடைய முதல் சொல் தாங்கிற எழுத்தை எடுத்துக்கொண்டு தமிழினுடைய சிறப்பு சொல்லான தாகரை தா என்பதையும் எடுத்துக்கொண்டு அதன் மீது அம்பிகையினுடைய சொல்லான இகாரம் சேர்த்து திகழ் என்று சொல்லும்படியாக ஆரம்பிச்சது. இங்கே நம்ம பார்க்கிறோம் முதல் செய்யுள் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி கொண்டு வந்து நமக்கு கைலாயத்தை கொண்டு வந்து தருகிறார். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பென எய்தினோர் தேசு மாற்றி சிறந்த தன் மெய்யா மெய்யொழி வீசுகின்றது வெள்ளியங்குன்றமே. இது ரஜதகிரி என்று சொல்லும்படியாக வெள்ளி மலை அங்கே இருக்கிறது கைலாயமலை. அடியவர்களுக்கு என்ன செய்கிறான் இறைவன், உடனே அப்படியே கருணையை கொடுக்க முடியாது. இதுல ரொம்ப அழகான சைவ சித்தாந்த கருத்தை முதல்ல எடுத்த உடனே சொன்னார். காய்ச்சல் இருக்கக்கூடியவனுக்கு எப்படி போகமான ஒரு அன்னமோ மற்றவையோ முதலிலே கொடுக்க மாட்டார்களோ, மருந்து கொடுத்து குற்றங்களை களைந்து பிறகுதான் எப்படி அவனுக்கு இன்பம் பயக்கக்கூடிய உணவை கொடுப்பார்களோ. எடுத்த உடனே ஏதாவது காய்ச்சல் இருக்கு குழந்தைக்கு கொண்டு போய் நல்லா நெய்ச்சோறு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே மாதிரிதான் நமக்கு காய்ச்சல் இங்கே பிறவி பிணி, இங்கே இருக்கக்கூடிய அதுக்கு காரணமாக இருக்கப்பட்ட மும்மலங்கள் என்று ஆணவம் கர்மம் மாயை என்று சொல்லக்கூடிய பாசங்கள் நம்மை பிடித்திருக்கின்றன. சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது அதுதான், பதியும் பசுவும் அனாதியாக இருக்கக்கூடியது. இந்த மூன்றுமே, பதி பசு பாசம் மூன்றும் அனாதி. பரமேஸ்வரன் இருக்கிறான், என்றைக்கும் அனாதியாக இருக்கிறான், போக்கும் வரவும் புணர்வு மிலா புண்ணியனாக இருக்கிறான். அதே மாதிரி அவனை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களும் என்றைக்கும் இருக்கக்கூடியவை. இந்த ஜீவாத்மாக்களை பிணிக்கக்கூடிய பாசம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லுமே, அந்த பாசம் என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும் அனாதி, அதிலே ஆணவமலம் என்றைக்கும் இருக்கக்கூடியது. இது மாற்றலாம். ரொம்ப அழகான இன்னொரு விஷயம் உண்டு உலகத்துல. நம்ம பார்த்தோம்னா சயின்ஸ் இப்ப என்ன சொல்றதோ அதைத்தான் சாஸ்திரமாக சைவ சித்தாந்தம் சொல்லும். எந்த பொருளையும் நம்மாலே அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுமே தவிர, ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாற்றப்படுமே தவிர, புதிதாக இல்லாத ஒரு பொருள் வருவது கிடையாது. இல்லது வருவதில்லை, உள்ளது கெடுவதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறது போகாது. இந்த பாசம் என்பது உயிரினுடைய இயல்பாக இருக்கும். எப்படி தங்கத்துல வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது மங்கி போகும், அதுக்கு என்ன பண்ணணும், பட்ட வைரத்துக்கு பட்ட தீட்டணும், தங்கத்துக்கு அடிச்சு நெருப்பிலே மாற்றி அதுல இருக்கக்கூடிய கசடு நீக்க வேண்டும், தாமரத்துக்கு களிம்பு உண்டு, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அது சேர்ந்து இருக்கும். இரும்புன்னா தூள் பிடிக்கிறது. எங்கிருந்து வரும்? தனக்கு உள்ளேயே அந்த குற்றங்கள் இருக்கும். அந்த குற்றங்கள் மூடும் பொழுது, பாசம் மூடும் பொழுது பதியை விட்டு விலகுகிறது. அதே மாதிரிதான் பாசம் என்று சொல்லும்படியாக ஆணவம் முதலான பாசங்களை இந்த உயிர்கள் தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறது, எப்பவுமே இருக்கும். இதை என்ன செய்கிறான்? இறைவன் நீக்குகிறான். நீக்கிறது அதை மாற்றுகிறான். அனாதியாக இருக்கப்பட்ட மலங்களை மாற்றுகிறான். பாச நீக்கி தன் பார்ப்படு நல் அருள் ஈசன் நல்கும் இயல்பன தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த குணங்களை மாற்றுகிறான். பாசங்களை நீக்கி பசுபாசமாக இருக்கக்கூடியதை பசுபா பதிபாசம் என்று சொல்லும்படியாக நம்ம அன்பு செலுத்துகிறோம். அன்பு செலுத்தக்கூடியது குழந்தைகளின் இடத்திலே அன்பு செலுத்தும் பொழுது வாத்சல்யம் என்று சொல்லுகிறோம். மனைவியின் இடத்திலே அல்லது கணவன் இடத்திலே செலுத்தும் பொழுது சிருங்காரம் அல்லது காதல் என்கின்ற பெயர் பெறுகிறது. இறைவனிடத்திலே செலுத்தக்கூடியது பக்தின்னு பேர். இறைவன் நம்மிடத்திலே காட்டக்கூடிய அன்புக்கு அருள்னு பேர் அல்லது கருணைன்னு பேர். இப்ப பாசம் என்பது அன்பு என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வு யாரிடத்திலே காட்டப்படுகிறதோ அதுக்கு தகுந்தபடியாக மாறும். அது கீழாக இருக்கலாம், மேலாக இருக்கலாம், நம்ம கீழே கொண்டு போய் தள்ளலாம் அல்லது மேலே உயர்த்தி செல்லலாம். அதே மாதிரி தான் இந்த பாசம் எனக்கூடியது ஒரு ஏணி மாதிரி. இந்த ஏணியை இறைவன் என்ன செய்கிறான்? தன் மீது இருக்கக்கூடிய பக்தியாக மாற்றும்படியாக மாற்றுகிறான். இதுக்குதான் இறைவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் என்றெல்லாம் சைவ சித்தாந்த நூல்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லும். இப்போ இந்த பாசங்களை நீக்கினான். நீக்கி தன்னோடு சேர்த்து கொள்ளும் பொழுது ஈசன் அருள் நல்குகிறானே அது மாதிரி. அதுக்கு ஒரு உதாரணம். அடுத்தது, அப்படி எய்தினவர்கள் தேய்ச்சு மாற்றி சிறந்த தன் மெய்யொளி வீசுகின்றது. அப்படி தேஜஸோடு எப்படி இருப்பார்களோ, இந்த பாசம் நீங்கப்பட்டவர்கள் எப்படி தேஜஸோடு இருப்பார்களோ, அப்படி தேஜஸோடு இருப்பவர்களைப் போல இந்த இருவினையொப்பு மலபரிபாகம் சத்தினிபாகம் என்று அடைந்த அடியவர்களைப் போல இந்த ரஜதகிரியான கைலேயகிரி இருக்கிறது. எடுத்த உடனே சைவ சித்தாந்தத்தில இருந்து தான் ஆரம்பிப்பார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அடுத்து சொன்னார், எங்கே அங்கே எப்படி இருக்கிறான் இறைவன்? ஆதியும் அந்தமும் இல்ல இறைவனை சொல்லும் பொழுது, சோதி சேரும் அத்தூமணி மண்டபத்து ஆதியான அரியணை உம்பரில் காதலாகும் கௌரி ஓர் பாங்குர வேத நாயகன் விற்றிருந்தான். ஓங்காரம் என்று சொல்லக்கூடிய அரியணையிலே, ஓங்காரம் என்கின்ற பீடத்திலே இறைவன் அமர்ந்திருக்கிறான். இங்கே பீடமாக அந்த உருவகப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஓங்கார பீடத்திலே தத்துவ நாயகனாக இறைவன் அங்கே அமர்ந்திருக்கிறானா? கௌரி என்று சொல்லும்படியாக அம்பிகை அவன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது கதையை அப்படி ரொம்ப அழகாக கொண்டு வரார். எடுத்த உடனே அம்பிகை எழுந்தாளாம், இறைவனை வணங்கினாள். இறைவன் சிரித்தான், என்னம்மான்னா என்னைக்குமே வணங்கினா ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னு அர்த்தம். அரசியல்வாதி வந்து வணங்குறான்னா ஒரு கோரிக்கை, என்ன? ஓட்டுங்கிற கோரிக்கை. நம்ம போய் யாருக்காவது கும்பிடு போடுறோம்னா ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஆனால் கும்பிடுக்கு ஒரு தத்துவம் உண்டு. நாம் கும்பிடுதல் அப்படின்னு சொல்றோமே, நமஸ்காரம் என்று சொல்லுகின்றோமே, சாட்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமா இரு கையையும் கூப்புவதுக்கு பேர் அஞ்சலின்னு பேரு. அஞ்சலின்னு நம்ம சொல்லுகிறோம், கை கூப்புதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அஞ்சலின்னு பேரு. அஞ்சலின்னா என்ன பொருள்னா, அஞ்சலயதீதி இதி அஞ்சலிகி என்று சொல்லுவார்கள். நாம் இரண்டு கைகளையும் சேர்த்த பொழுது எதிரே இருக்கக்கூடிய இறைவன் அப்படியே நீராக கரைந்து விடுகின்றான், ஜலமாக அப்படியே நீராகி விடுகின்றான். அத கர ஆஹா இவன் நம்ம நமஸ்காரம் பண்ணானேன்னு ரொம்ப அவனுக்கு பரிம சந்தோஷம் வந்து விட்டதான் இறைவனுக்கு, அப்படியே நீராக கரைந்து விடுகிறான். அதுக்கு பேர் தான் அஞ்சலின்னு. நம்ம என்ன பண்ணுகிறோம்னா, இதுக்கு எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படாதோ அப்படிலாம் பயன்படுத்துகிறோம். ஒத்த கையால வணக்கம் செலுத்தக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். இடது கையால வணங்கினா அது பணத்துக்கு தான் வணங்கணுங்கிறதும் சாஸ்திரம். நம்ம கவலையே படுறதில்ல, இடது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், வலது கையாலையும் வணக்கம் சொல்லுவோம், ரெண்டு கையால வணக்கம் சொல்றதுங்கிறதே கிடையாது. ஆனா இரு கையையும் கூப்ப வேண்டும், இதுக்கு ரெண்டாவதுங்கிறதே கிடையாது. ஒரு தடவை கூப்பியாச்சுன்னா அதான் ஒரே சீக்வன்ஸ் தான், ரெண்டாவது தடவை இது ஒரு ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப், மூணாவது ஸ்டெப்புங்கிறது நமஸ்காரத்துக்கு கிடையவே கிடையாது. இப்ப சூரிய நமஸ்காரத்துக்கு 12 அங்கங்கள் உண்டுனா இங்க அதெல்லாம் கிடையாது, ஒரே நமஸ்காரம் தான். ரெண்டு கையும் சேர்த்தாச்சுன்னா போதும், இரண்டு பக்கம் சேருகிறது, அதாவது மன மொழி மெய் சேரு எப்படி சேருகிறதோ அப்படி நீயும் நானும் இறைவா என்னை உன்னிடத்திலே சேர்க்கிறேன் என்று சொல்லுவதை போலத்தான் இந்த அஞ்சலியானது இருக்கும். இங்க அம்பிகை வணங்குகிறாள். அம்பிகை வணங்கக்கூடிய சமயத்துல இறைவன் சிரித்து கேட்டானா, சரி அம்பிகையே என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்ப சொன்னான், எம்பெருமானே என்னுடைய மனத்திலே ஒரு சம்சயம் அல்லது ஒரு குறுகுறுப்பு உண்டு. என்னன்னா, நான் தட்சனுக்கு மகளாக இந்த உடலை தாட்சாயணி என்று சொன்ன உடலாக இன்னும் இருக்கிறேன். ஆனா அந்த தட்சனோ சிவநிந்தனை செய்து தங்களை நிந்தித்து அவன் அழிவு ஆட்டுத்தலையும் பெற்றான். அவன் ஆரம்பிச்ச யாகம் எல்லாம் இங்கே அழிவுபட்டது வீரபத்திரராலே, உங்களால அப்படி நடந்தது. ஆனா என்னுடைய மனசு இன்னும் சமாதானம் ஆகல, தட்சனுக்குடைய மகளாக பிறந்து இன்னும் தாட்சாயணிங்கிற பெயரோட நான் இருக்கிற காரணத்தினால நான் இப்படியே இருக்க விரும்பல, நான் இந்த பெயரையும் உருவத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதுக்கு நீங்க கருணை செய்ய வேண்டும், கொஞ்ச காலம் நாம் இங்க இல்லாம நான் போய் எங்கேயாவது பிறந்து வேற பிறப்போட வரணும்னு நினைத்தேன்னு சொன்னாலாம். இதுல கதைக்கு அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு கருத்துண்டு. நான் இத்த முதலே சொன்னேன், கந்தபுராணமானது பல இடங்களிலேயே நமக்கு கருத்து குவியலாக எங்கே பார்த்தாலும் முத்தும் ரத்தினமும் படவுமாக இங்கே இருந்து கொண்டே இருக்கும். நமஸ்காரம் பண்றதுக்கு மட்டுமே கிடையாது. இங்க அடுத்தது பார்த்தோம்னா, நாம் யாரோடு சேருகிறோமோ அந்த சேர்க்கையினுடைய காரணத்தினாலே நம்முடைய குணங்கள் மாறுபடுகின்றன. நம்முடைய குணங்கள் எப்படி போகும், நம்முடைய குணங்கள் எப்படி மாறுபடும்னா, இதை ரொம்ப அழகான உதாரணத்துல பார்க்கலாம். கும்பகர்ணன் அவ்வளவு காலமும் ராமனை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லா கரங்களையும் அழித்து மீண்டும் கடைசியில் அவனுக்கு அழிவுபட்டு அவன் கீழே கிடக்கும் பொழுது அவன் இறைவனை துதிக்கிறான். இதே மாதிரி தான் வாலியும் கடைசியில மறைந்திருந்த அம்புபட்டு அவ்வளவு நேரம் போராடி கொண்டிருந்தான், எல்லா வாதமும் முடிஞ்சு துதிக்கிறான். அவர்கள் துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வளவு காலமும் இவர்கள் இறைவனை எதிர்த்து கொண்டிருந்தார்கள், இப்ப பார்த்தா துதிப்பதற்காக நிற்கிறார்களே எப்படின்னு கேட்டா, அதுக்கு கும்பகர்ணன் அதுக்கு ஒரு இடத்துல கதை ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இவ்வளவு காலமும் ராவணன் போட்ட சோற்றிலே வளர்ந்த உடல் வளர்ந்த உதிரம் அது. அவ்வளவு காலமும் ராவணனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு 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 இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அந்த உதிரத்தில் இருக்கிறான், குணம் மாறி இருக்கிறது, அவனுடைய குணம் மாறி இருக்கிறது. இப்போ அந்த உதிரம் எல்லாம் ராமனுடைய அம்புகளாலே வெளியேற்றப்பட்டு அவனுக்கு இயல்பான தன்மை இருந்தது. அப்போ ஞானம் வருவதைப் போலவே ஆகா எதிர்த்து நிற்கக்கூடியவன் ராமன் கடவுள் என்று உணர்ந்து கொண்டான். வாலியும் அதே மாதிரி தான், பீஷ்மரும் அதே மாதிரி தான். பீஷ்மர் அம்பு படுக்கையிலே கிடக்கும் பொழுது அவரை கேள்வி கேட்டான் தர்மர் எல்லாரும், இவ்வளவு நீங்க நீதி சாஸ்திரங்களை இப்ப சொல்றீங்களே, ஆனா துரியோதனோடு சேர்ந்து இருந்தீர்களே எப்படி இருக்க முடிஞ்சதுன்னா. அப்ப அவர் சொன்னாரா, ஏண்டா சாப்பாடு வேற ஒண்ணும் கிடையாது, என்னாச்சு நான் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன், துரியோதனம் போட்ட சாப்பாடை சாப்பிட்ட காரணத்தினாலே இந்த ரத்தத்திலே அவனுடைய குணமானதும் சேர்ந்து இருக்கிறது. இப்ப சாப்பாடு மட்டுமே நாம் முக்கியமாக சொல்லவில்லை, நாம் இருக்கக்கூடிய இடம் இருக்கிறது இல்லையா, இது நம்மளே வாங்கி வந்த வரம் அவ்வளவுதான். நமக்கு என்ன வரம் கொடுத்திருக்கிறதோ அதுதான், நம்மளால எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் இதை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அதுதான் இந்த கதை சொல்லக்கூடியது. இப்ப ஏதோ ஒரு பிறப்பு பிறக்கின்றோம், பிறப்பு நம்மாலே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, சூழ்நிலை நம்மாலே நிர்ணயிக்கப்படுவது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர்த்து வீட்டுக்காரனோ என்னாலே தீர்மானிக்கப்படுவது கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன ஆகும், நம்மை மாற்றக்கூடியதாக இருக்கும். நான் நல்லா தான் சார் இருந்தேன், இந்த ஆளு சண்டை போட்டு போட்டு என்ன கெடுத்துட்டான் சார், இப்ப பார்த்தா எப்ப பார்த்தா நாங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், அவன் என்ன கெடுத்தான்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி தான் தாய் தந்தைகள் நல்லவர்களாக இருக்கலாம், தீயவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குணங்கள் வரலாம், சுற்றுப்புற சூழ்நிலை நம்மை மாற்றலாம், நம்முடைய சாப்பாடு நம்மை மாற்றலாம். இது மாதிரி எல்லாம் இந்த உடல் இருக்கிறதே, உடல் சிறிது அளவு இந்த மனத்தினுடைய வேகத்திற்கு மனத்தினுடைய செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம இருக்கக்கூடிய இடம், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் இந்த உடலை ஆக்கிரமிக்கின்றன. இவை உடலிலே இருக்கக்கூடிய உள்ளத்தை ஆக்கிரமித்து நம்முடைய உள்ளத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி மாற்றுறது? இப்ப அம்பிகை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறாள். இது காரணங்களாக இருக்குங்கிறதத்தான் நம்ம பார்த்தோம். வாலி, கும்பகர்ணன் அல்லது பீஷ்மர் இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த போட்ட சாப்பாடு தான் அங்கே காரணமாக இருந்தது மாற்றியதுன்னு. இப்ப சாப்பிட்ட சாப்பிட்டுலையும் அந்த சாப்பாடும் நம்முடைய மனத்தை மாற்றுகின்றன, சுற்றுப்புற சூழ்நிலையும் மாறுகிறது, நம்மாலே இறைவனை நினைக்க கூட முடியல. இப்ப என்ன பண்றது, என்னால நினைக்க முடியல. இப்ப நான் அதுக்காக செத்து போய் இன்னொரு பிறப்பு பிறக்க முடியுமா? நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம், வேற எங்கேயோ போய் சாப்பிடுகிறோம், என்னால மாற்ற முடியுமா? இல்ல பக்கத்து வீடு எடுத்த வீடு இதெல்லாம் நான் எல்லாவற்றையும் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா, இது மாற்று வருங்கிறது. அம்பிகை இப்ப தாட்சாயணிங்கிற உருவத்துல இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அம்பிகை ஞானாம்பிகை, ஞானமே வடிவெடுத்தவள், அவளுக்கு ஒரு உருவம்னு சொல்ல முடியாது. இந்த உருவத்துல இருக்கிறா, இப்ப செத்து போனா, அடுத்த நாள் பிறந்தா, இதெல்லாம் நமக்கு உண்டே தவிர அம்பிகைக்கு கிடையாது. அம்பிகையை இதெல்லாம் என்ன சொல்லப்படுகிறது, இதுல இருக்கக்கூடிய கருத்துன்னா, நம்முடைய மனமானது பாதிக்கப்படுகிறது. இப்போ ஒரு உடல், ஒரு உயிரானது ஒரு உடலில் இருந்து இன்னொரு உயிருக்கு போகும் பொழுது பழைய பறவைன்னு சொல்றோம், என்னென்னமோ விஷயங்கள்லாம் சொல்லுகிறோம், எப்படி வருகிறது, இந்த மனத்தை தன்னோடு எடுத்துக்கொண்டு உயிர் செல்லுகிறது என்று சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. இந்த மனசு அது கூட போகிறது, உயிரோடு செல்லுகிறது. அதனால்தான் கடைசி காலத்துல என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பானது அடுத்த பிறப்புக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் அப்போதைக்கு இப்போதையே சொல்லி வைத்தேன்கிற மாதிரி, இறைவா என் உன்னுடைய ஞாபகம் அந்த சமயத்துல அந்த மரலுடைய உகந்த அன்பன் நமது அன்பன் என மொழிய வருவாயே என்று சொல்லும்படியாக அருணகிரிநாதர் பாடுவார். அந்த மரளி வரக்கூடிய சமயத்துல இவன் என்னுடைய அன்பன் சொல்லி என் முன்னால வர வேண்டும் என்று அந்த கடைசி நிலையிலேயும் கூட இறைவனுடைய நினைவு இருக்க வேண்டும் என்று பாடுவார். இப்போ மனத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதுன்னா, நல்லா கவனிங்க, நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய செயல்களுக்கும் மனம் காரணமாக இருக்கிறது. உடல் என்பதல்ல, தாட்சாயணி என்பது உடல் அல்ல, தாட்சாயணி என்பது ஒரு செயல்பாடு, ஒரு மனத்தினுடைய ஒரு வடிவம். அடுத்தது இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம், கௌரின்னு அதனால தான் சொன்னார், இவர் தாட்சாயணின்னு சொல்லல. கௌரி என்பது ஒரு இயல்பு செயல்பாடு, மனத்தினுடைய செயல்பாடு. நம்ம மனத்துக்குள்ளே பலவிதமான மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம ஒரு ஆள் கிடையாது. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு ஆளு, சிந்திக்கக்கூடியவன் ஒரு ஆளு, நானே ஆபீஸ்ல இருந்தா இன்னொருத்தன், வீட்டுல இருந்தா இன்னொருத்தன், நான் ஆளு மாறுறது கிடையாது. யூனிஃபார்ம் வேணும்னா மாறலாம், ட்ரெஸ் வேணும்னா மாறலாம், ஆனா ஆளு மாறுறது கிடையாது. இப்ப நான் தான், நான் இதே வைத்தி தான், ஆனா வீட்டுல கணவனாகவோ தந்தையாகவோ அல்லது மகனாகவோ இருப்பேன், ஆபீஸ்ல போனா மேனேஜராகவோ சேவகனாகவோ அங்கே இருக்கிறேன், இப்ப பேச்சாளியாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிக்க வேண்டும், ஒரே ஆளுக்கு பலவிதமான தன்மைகள் மனத்தினாலே ஏற்படுவதை போலவே உள்ளே நாம் பலவிதமான உலகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூஜை பண்ண போகும் பொழுது அந்த இடத்துல இறைவன் நினைவு இருக்குமானால் இறை நினைப்போடு இறை பக்தனாக வாழுகிறோம். நம்ம பூஜை பண்றதுன்னு இல்ல, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க கூட இருக்கலாம். தட்சிணேஸ்வரத்திலே காளி பூஜை செய்து கொண்டிருந்தாதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராணி ராசமணி அங்க வந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருந்தார். இவர் அப்படியே பஜனை பாடி கொண்டிருந்தவர் எழுந்து ஒரு அறை விட்டாரா ராணி ராசமணிக்கு. இங்கேயும் அதே நினைப்பான், கல்கத்தா கோர்ட்டிலே நடக்கக்கூடிய ஒரு கேஸை பத்தி நினைத்துக் கொண்டிருந்தாளாம் ராணி ராசமணி. எல்லாரும் பதறி போய் நிற்கும் பொழுது அவள் சொன்னாளாம், இவர் அப்படி இல்லை, என்னுடைய மனத்துக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர் எனக்கு அறை கொடுத்தார், தண்டித்தார். இப்ப கவனியுங்கள், தெய்வ சன்னிதானத்தில் இருந்தாலும் கூட நம்முடைய மனது எங்கேயோ வாழுகிறது. கடவுள் சன்னிதானத்தில் இருக்கிறோம், ஆனா அங்கே நம்ம கடவுளை கும்பிடல, அவ கோர்ட்டில் இருக்கிறா, இதுக்கு இன்னொன்னு சொல்ல முடியும், நீலகண்ட தீட்சிதர் சொல்லி மதுரையிலே மன்னனுடைய நாயக்க மன்னனுடைய மந்திரியாக இருந்தார். மிகப்பெரிய சிவபக்தர், சாத்திரத்திலே அம்பிகையை நேராக தரிசித்தவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன பண்ணார், பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு என்ன கவலைன்னா, மதுரை வெயில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சுட்டு எரிக்கக்கூடிய வெயில். இவர் வந்து போகணும், செருப்பு தைக்கிறதுக்காக தன்னுடைய செருப்பை செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி இடத்துல கொடுத்திருந்து அன்னைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னா இப்ப மன்னனை பார்க்க போகணும். இப்ப அவர் பண்ணும் பொழுது ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார், குங்குமார்ச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் என்ன பண்ணார், ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாராஜ்ஞே நமஹ, ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வர்யை நமஹ, அப்படியே சர்வாருண அனவத்யாங்கி சர்வாபரணபூஷிதா சிவகாமேஸ்வராங்கஸ்தா சிவா ஸ்வாதீன வல்லபா, அப்படியே அர்ச்சனை நடந்து கொண்டு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல என்னடா, இவர் நினைப்பு மாறியது அவருக்கே. அப்படின்னா யோசனை பண்ணி பாருங்க, அவருக்கு ஒரு மருமகள். அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ள சாப்பிடும் போதும் சரி பூஜை பண்ணும் போதும் சரி மருமகளோ அல்லது மனைவியர்களோ உடனே வந்துட மாட்டாங்க. மணி அடிக்கும் பொழுது தூபக்கால் வரும், அடுத்த மணி அடிக்கும் பொழுது பக்கத்துல இருந்து எடுத்து தீபத்தை எடுத்து வைப்பார்களாம். இன்னொரு மணி அடி டங்குன்னு ஒரு மணி அடித்த உடனே நைவேத்தியம் கொண்டு வந்து வைப்பார்கள். இங்க இப்படியே நடந்துட்டு இருக்கும், அடுத்தது அடுத்து அடுத்தது செய்து கொண்டே இருப்பார்களாம். இவர் ஒரு மணி அடிச்சார், அழக்கணும் என்ன தூபம் கொண்டு வந்து வைக்கணும், என்னடா அதுன்னு பாக்குறார். அங்கே மருமகள் நின்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாலும் இவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல, என்னடா அது இப்படி இவ என்னமோ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள், என்ன கவலை. அதுவும் வீட்டுக்கு வந்த மருமகள் அப்படி கண்ணீர் விடுறான்னா மாமனார் கொஞ்சம் கவலையா இருக்கும், என்னடா அது பையன் எப்படி இருக்கிறான், ஒரு கவலை இருக்கும் இல்லையா. இவர் என்னன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், அம்பிகையினுடைய சிவந்த பாதங்கள் மீது அந்த குங்குமம் படும் பொழுது மயிர் கால் சிலிர்க்கிறது அவளுக்கு, ஒவ்வொரு ரோமக்காலம் அப்படியே வேலை விழும் பொழுது அந்த நிறம் மாறுகிறது, அம்பிகையினுடைய நிறம் மாறுகிறது. ஆனா நீங்க என்னடா அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணாம செருப்பு தைக்கிறவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னாராம். இவருக்கு எப்படி இருந்திருக்கும், அப்படியே க்ஷண நேரத்துல என்ன மாறினாராம், நீங்க செருப்பு தைக்க கொடுத்ததை பத்தி இப்ப யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அம்பிகை அங்கே உட்கார்ந்து அர்ச்சனையை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னாராம். இப்ப யோசித்து பாருங்க, அப்பேற்பட்ட மகான்களுக்கு கூட என்னாகிறது, பூஜையிலே அங்கே பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகா என்று சொல்லும் பொழுதும் கூட மனம் அங்கே இல்லை, அப்படின்னா அவர் அங்கே இல்லை. இப்ப யோசித்து பாருங்கள், மனத்தாலே இவர் இன்னொரு இடத்துல இருக்கிறார், இந்த மருமகளோ கடமை செய்யும் பொழுதும் கூட மனத்தாலே இங்கே இருக்கிறார். மனத்தாலே நாம் வாழுகிறோம், உடலாலே வாழ்வது கிடையாது, மனம்தான் பெரிய வாழ்க்கையாக இருக்கிறது. இதான் முக்கியமான விஷயம். இங்க மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, மனத்தாலே வாழுகிறோம். இங்கே மனத்தாலே வாழுவதை போலவே இங்கே ஒரு இயல்பு, ஒரு தன்மை, மனத்தினுடைய தன்மையாக அந்த நினைவு இருக்கிறது இல்லையா, அந்த நினைவினுடைய தன்மை தாட்சாயணியாக இங்கே அவளுக்கு இருந்தது. இப்ப நாமும் மனத்தாலே வாழுகிறோம், நம்முடைய மனத்தை நாம் பிறந்த இடம், வளரக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை, நம்முடைய உணவு எல்லாம் மாசுபடுத்துகிறது அல்லது உயர்வுபடுத்துகிறது. எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், மனத்தை மாற்ற வேண்டும். இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்துட்டேன், இல்லை இவனுக்கு கணவன் இவனுக்கு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு இன்னமே ஆகாது, நான் சாக போறேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனத்தாலே வாழக்கூடிய நாம் அந்த மனத்தினாலே வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்தினாலே செயல்படக்கூடிய நாம் அந்த மனத்தினுடைய செயல்பாடுகளை மாற்ற வேண்டும். இது நடக்குமா, நடக்கும். ஏன், சாக்கிய நாயனார் அங்கே சமணராக இருந்த இடத்துல, அவன் சமண மதத்திலே சேர்ந்திருந்த பொழுது, கூன் பாண்டியன் இருந்த பொழுது கல்லால் எரிந்தார். அவர் செய்வர் இல்லைன்னு சொல்ல முடியுமா, சாக்கிய நாயனாரை நம்ம பார்க்கிறோம், கல்லால் எரிந்தும் கனிமதுர சொன்னால் துதித்தும் நான் பச்சினை தூவியும் தொண்டரிடம் எல்லாம் பிழைத்தனர் அன்பற்ற இனி நான் எது செய்கிறேன், பொல்லா விரதியர் நேர் நின்ற முக்கட் குருமணியே என்று பாடுவார். இப்ப முதல்ல எடுத்த உடனே வேற எதையும் சொல்லல, கல்லால் எரிந்தும் பாடுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா நான் பக்திமான சொல்ல முடியும், அங்கே பக்திமானே சொல்ல முடியாது, அவர் சாக்கியராக இருக்கிறார். அப்போ கல்லால எரியிறார், எல்லாருக்கும் எப்படி தெரியும் கல்லை விட்டு அடிக்கிறார் கிடையாது, கல் பூவுக்கு பதிலாக கல்லாலே இங்க அர்ச்சனை செய்கிறார். அதான் முக்கியமான விஷயம். கூன்பாண்டியனுடைய மந்திரியாக இருந்த அவர் பண்ண, இப்ப மாம்சம் எல்லாரும் நாம மாம்சம் விளக்கத்தக்கது, ஆனால் கண்ணப்ப நாயனார் எச்சிலை உமிழ்ந்தாரே அது அபிஷேக நீராயிற்று. மார்காவத்தித பாதுகா பசுபதே அங்கிஷ்ட கூர்ச்சாயதே ஆதி சங்கரர் நினைந்து நினைந்து பாடுகிறார் என்ற இடத்துல, தேய்ந்து தேய்ந்து எது நடந்து நடந்து தேய்ந்த செருப்பு மார்கா வர்த்தித பாதுகா பசுபதை அங்கைஷ கூர்ச்சாயதை, எப்படி கூர்ச்சமைத்து அபிஷேகம் பண்ணுவதற்காக வைக்கிறோமோ அது மாதிரி அடையாளத்துக்காக மேல வச்ச அந்த செருப்பானது அப்படி கூர்ச்சம் வச்ச மாதிரி இருந்ததுன்னார். கண்டூஷாம்பு நிஷேதனம் புரரிபோ, அந்த வாயிலே உவந்த நீரானது திவ்ய அபிஷேகமானது என்று சொல்லும்படியாக மனம் செயல்படுகிறது. மன செயல்பாடை நம்மாலே மாற்ற முடியும். மாற்றுவதற்கு நேற்றைக்கும் பார்த்தோம், வேற ஒன்றும் கிடையாது, பிராக்டிஸ், சரணாகதி, அவனிடத்திலே இருக்கக்கூடிய அபியாசம். நம்மால முடியும். இறைவனிடத்திலே முதல் அடியை நம்ம எடுத்து வைக்க வேண்டும். இப்ப அது இந்த புராணங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ அப்படியே சும்மா இரு, கடவுள் மாத்துவார்னு சொல்லவே இல்லை. கந்தபுராணத்துல கண்டிப்பா சொல்லல, ஒவ்வொரு இடத்திலையும் முயற்சி செய்திருக்கிறார்கள். அம்பிகை நினைச்சா இந்த தாட்சாயனுடைய தன்மையை விடுத்து உடனே இன்னொரு உருவம் எடுத்திருக்க முடியும், இன்னொரு உருவம் எடுத்து இன்னொரு நிலைக்கு மாறி, நான் தாட்சாயணி கிடையாது, என்னுடைய பெயர் வேறே, நான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான திருநாமங்களை உடைய அம்பிகைக்கு, எல்லாமே தன்னுடைய வடிவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு இந்த க்ஷண நேரத்துல பண்ணக்கூடிய காரியம் அசாத்தியமா கிடையாது. செய்ய வேண்டும், நம்முடைய முனைப்பு நம்முடைய முயற்சி முதலிலே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும். இறைவன் கைதூக்கி விடுகிறான், எந்த முயற்சியும் இல்லாத இடத்துல இறைவன் வருவதில்லை. முதல்ல நம்முடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று காட்டப்பட்டது இங்கே. ரெண்டு முக்கியமான விஷயங்கள், ஒன்று மனத்தாலே வாழுகிறோம், அந்த மனமானது சூழ்நிலையிலோ பிற பொருள்களினாலோ மாசுபட்டிருந்தால் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் முதலில் வேணும். ரெண்டாவது, மாற்றக்கூடிய வழி உண்டு, அந்த வழியை நாம் அடைய வேண்டும். அது என்ன வழி? அந்த மனம் வாழ்வு, இந்த மனம் போல இருக்கக்கூடிய வாழ்வு இருக்கிறதே, அந்த வாழ்வை இன்னொரு பகுதிக்கு, பாராடைம் ஷிஃப்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரி ஒரு நிலையிலே இருந்து இன்னொரு நிலைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றுவது? எப்படி இந்த மனத்தை நாம் மாற்றுவது? எனக்கு ஒரு காரியம் இப்படியே பழகிட்டேன், எனது கெட்டது பண்ணி பண்ணி பழகிட்டேன், நான் எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? எனக்கு நல்லதே வாயில வரல, எப்படி என்னை மாற்றிக்கொள்ள முடியும்? முடியும், அதுக்கு பேர் தான் தவம்னு பேர். முயற்சி இருக்கிறது இல்லையா, நம்முடைய பிராக்டிஸ் அபியாசம் இருக்கிறது இல்லையா, அதுக்கு இன்னொரு பெயர் தவம்னு பேரு. அம்பிகை இப்பொழுது தவம் செய்ய போகிறாள். நம்ம அடுத்த கதை அதைத்தான் பார்க்கிறோம். நம்முடைய மனம் இருக்கிறது, அது மாசுபட்டு விட்டது. மாசுபட்ட மனத்தை நாம் மாற்றி நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதுக்கு தவம் என்கின்ற ஒரு முயற்சி, ஒரு செயல் அவசியம். இறைவன் தான் கருணை செய்கிறான், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், இறைவன் தான் கருணை செய்கிறான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நம்முடைய முயற்சி இல்லாமல் இறைவன் கருணை செய்வது கிடையாது. இவ்வளவு காலம் கழித்து அம்பிகை கேட்கிற, என்னுடைய தாட்சாயணி கோலத்தை விடுத்து நான் இன்னொரு கோலத்திலே அடைய வேண்டும். எப்படி அடைந்தார்? ஓகே, உடனே பிறந்திருக்கலாமே, பார்வதியாக பிறந்திருக்கலாம், கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமே, தவம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தவம் செய்வது நமக்கு காட்டுவதற்காக, நம்முடைய மன வாழ்வை மாற்றி காட்டுவதற்காக தான் வாழ்ந்து காட்டுகிறாள். இந்த இடத்துல கேட்டாளா அம்பிகை? கேட்ட உடனே இறைவன் சிரித்தார், உனக்காக இது கேட்கலன்னு எனக்கு தெரியும், நீ எதுக்காக கேட்கிற? இந்த உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதற்காக கேட்கிற, சந்தோஷமா பண்ணு. நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பர்வத ராஜன் தன்னுடைய மனைவியோடும் கூட அங்கே தன்னுடைய பர்வதத்திலே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கின்றான், உன்னையே மகளாக அடைய வேண்டும் என்று. பகவானுடைய கால்குலேஷன் கணக்கு இருக்கே, தப்பாத கணக்கு. எல்லா இடத்துலையும் நூல் போட்ட மாதிரி அங்க எல்லாரும் அந்த பெண்கள் எல்லாம் அந்த கோலம் போடுவாங்க, புள்ளி வச்ச கோலம் போடுவாங்க. நமக்கு தான் பிரமிப்பா இருக்கும், 16.9.26.36.51 போடுவாங்க. இதை கொண்டு போய் எப்படி சொக்க போறாங்கன்னு நமக்கு சங்கடமா இருக்கும். நல்ல தேர்ந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா புள்ளியையும் சேர்த்து ஒரு கோலத்தை அழகாக போடுகிறார்கள் இல்லையா. அது மாதிரி தான் பல இடங்களிலேயும் நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் சேர்க்கிறான். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடியவன் அங்கிங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் அங்கே சூரபத்மனாலே நடக்கக்கூடிய தொல்லையும் அவனுக்கு தெரியும், தேவர்கள் படக்கூடிய அந்த தவமும் தெரியும், இங்கே ஹிமவான் செய்து கொண்டிருக்கக்கூடிய தபசும் தெரியும், இந்திராணி பண்ணக்கூடிய தபசும் தெரியும். எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய புள்ளிகளை ஒன்று சேர்ப்பதற்காக இங்கே தன்னுடைய நாடகத்தை துவக்குகிறான் சிவபெருமான். ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு மகளாக சென்று அவனுடைய தவத்தையும் நிறைவேற்று. அம்பிகைக்கு பரம சந்தோஷம். போகிறாளாம், அங்கே ஹிமவான் தவம் செய்து கொண்டிருக்கிறான். அம்பிகையை மகளாக அடைய வேண்டும் என்று மேனை என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைவி பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். கோரமான தபசு பண்ணானாம், எதை பற்றியும் யோசிக்காம இருந்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் அவனுடைய மனைவி. அப்போ மானசரோவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹிமாச்சலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பொய்கை, அதில் 1000 இதழ் கொண்ட நீலோத்பல மலராக அதிலே தாமரை மலர் மலர்ந்ததைப் போலவே அம்பிகை மலரிலே தோன்றினாளாம். அம்பிகையோ சிவபெருமானோ ஒரு கருவிலே தோன்றினார்கள்னு சித்தாந்தம் ஒப்புக்கொள்வது கிடையாது. இங்கே தாமரை மலரிலே தோன்றுகிறாள் அம்பிகை. இவன் போனா தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்துக்காக போகும் பொழுது பார்க்கிறான், சூரிய கோடி பிரகாசமாக 1000 கோடி காமர் என்று சொல்லும்படியாக அந்த அழகெல்லாம் திரண்டு ஓர் உருவான அம்பிகை அந்த இடத்துல நிற்கிறாராம். நின்ன பொழுது ஆச்சரியப்படுகிறான், சந்தோஷப்படுகிறான். எடுத்து உச்சி மேல் வைத்து முகர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய மனைவியினே மனைவியிடத்திலே கொடுக்கிறாளாம். அவளுடைய கொங்கைகளிலே இருந்து பால் பெருகி ரெண்டு பேரும் குழந்தை என்று இருந்து. ஆனா இன்னொன்னும் கவனிக்கணும், காந்தத்திலே சொல்லும் பொழுது குழந்தையை உமாதேவியாக பரமேஸ்வரியாக பார்க்கிறார்கள், ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். எந்த ஜெக சிருஷ்டிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறாயோ அம்பிகை, எந்த ஈஸ்வரனுக்கு பிரஜையாக இருக்கிறாயோ, வியஷ்டி பிரஜை சமட்டி பிரஜை என்று சொல்லும்படியாக பரமேஸ்வரன் லயசிவமாக இருக்கிறான். ஒண்ணுமே கிடையாது, அவன் மட்டும்தான் சிவ ஏவ கேவலஹா சிவங்கரஹா. இது வந்து உபனிஷத்து சொல்லும், சிவன் மட்டுமே இருந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எவன் நன்மையை செய்யக்கூடியவனாக இருக்கிறானோ அந்த சிவனாக மட்டுமே அப்படி இருந்தான், சிவ ஏவ கேவலஹா என்று சொல்லும்படியாக அவன் மட்டுமே இருக்கும் பொழுது உலகம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனுக்குள்ள ஒரு சலனம் ஏற்படும், உலகத்தை படைக்கணுங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா, அந்த பிரஜைக்கு பேரு, உலகத்தை நடத்துவதற்காக இருக்கக்கூடிய பிரஜைக்கு பேரு வியஷ்டி பிரஜை என்று சொல்ல முடியாது. அவனுடைய ஆசை, அவனுடைய அதுதான் ஸ்பந்திதுமபி என்று சொல்ல முடியாது. ஆதிசங்கரர் பாடுவார்.